புதிய வருடத்துல உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ஆண்டவர் பெரிதா கிருப பாராட்டி இருக்கிறார். பல காலமாக இந்த கூட்டங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க, எங்களுடைய சபையிலும் கூட அதுக்காக நாங்கள் ஜெபித்து வந்திருக்கிறோம். தேவனுடைய கிருபையும் கிரியையும் இல்லாமல் எந்த காரியமுமே நடக்க முடியாது. ஆகவே அந்த ஆண்டவருடைய கிருபையினாலும் நம்ம அப்படி கூடி வர முடிந்திருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய நல்ல செய்தியை அவருடைய வார்த்தையிலிருந்து கேட்க போகிறோம். ஆண்டவர் தாமே அதற்கும் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணி இந்த செய்தியை நம்ம இப்ப கேட்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்களுடைய தேவனே, நீர்தாமே உம்முடைய கிருபையின் மூலமாக எங்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்து இங்கிருந்து உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீர் தயவு செய்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவருடைய துணை இல்லாமல் நாம் உம்முடைய சத்தியத்தை, நீர் கொடுத்திருக்கின்ற சத்திய உணவை நாம் புரிந்து கொண்டு எங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு உமக்கு மகிமை செய்ய எங்களால் முடியாது. நீர் கிருபை பாராட்டி நாம் கேட்க போகின்ற வசனங்கள் எங்கள் இருதயத்தில் பதிவது மட்டுமல்ல, எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய உணவை தரும்படியாக கேட்கிறோம். எங்களுடைய பாவங்களை உணர்த்தி இந்த பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய தேவனாக நீர் இருக்கிறீர். அப்படியான அந்த விடுதலையை, ஆத்மீக விடுதலை தேவையானவர்களுக்கு நீர் இன்றும் கூட கொடுக்கக்கூடியவராக இருக்கிறீர். அந்த காரியத்தை நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபித்து கேட்கிறோம். எங்களோடு கூட உம்முடைய வசனத்தின் மூலமாக நீர் பேசும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம், ஆமேன். இன்றைக்கு நாம கேட்க போகிற தேவனுடைய செய்தி வேதத்தில் இருக்கிறது. அந்த வசனங்கள் கொஞ்ச வசனங்கள் தான். அந்த வசனங்களை நம்ம வாசித்த பிறகு அந்த செய்தியை கேட்போம். ஏன்னா கொடுக்க போகிற செய்தி எங்க இருந்து வருகிறதுன்னு அப்ப உங்களுக்கும் தெரியும். ஆகவே லூக்கா 19வது அதிகாரம், அதுல வந்து 10 வசனங்களை நான் தமிழ் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். அவர் எரிக்கோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாள் அத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். உலகத்தில் பணம் இல்லாம நம்ம வாழ முடியாது. பணம் இல்லாம, அதாவது கரன்சி நோட்டு இல்லாத இடத்துலையும் கூட மனிதர்கள் நாடுகள்லையோ இடங்கள்லையோ மனிதர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பணம் மாதிரி வேற பொருள்களை பயன்படுத்துவாங்க. மனுஷனுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு பணம் அவசியமா இருக்கிறது. ஆனா அது அவசியமாக இருந்தாலும் அந்த பணமே வாழ்க்கையா மாறினா அது ஆபத்து. பணத்தை பத்தி யோசிச்சு பார்க்கிற பொழுது அது மனுஷனுடைய இருதயத்தை பாதிக்கிறது மட்டுமல்ல, ஆளக்கூடிய ஒரு காரியம் அது செய்கிறது. அதாவது பணத்துக்கு உயிர் இல்லை, மனுஷன் தான் உயிர் உள்ளவன். ஆனா அந்த பணம் அதை பார்க்கிற பொழுதோ அதை தேடுகிறதுலையோ அதை வச்சு எல்லா வசதிகள்லையும் அடையிறதுக்கு மனுஷனுடைய இருதயம் அதிகமாக ஈடுபடும். வேற எந்த பொருள்கள்லையும் இல்லாத ஒரு நாட்டத்தை மனுஷன் பணத்தில் காட்டுறான். அதிகரிக்க அந்த பணம் அதிகரிக்க அதிகரிக்க அவனால் தொடர்ந்து சந்தோஷமாகவே இருக்க முடியாது. பாருங்க, இப்போ யாராவது பணம் இல்லாமல் இருந்து கொஞ்சம் பணம் கிடைச்ச பிறகு நல்லா அமைதியாக சந்தோஷமாக இருந்துடுறேன்னு சொன்னாங்கன்னா, அவங்க கையில் அந்த பணம் அதிகமாக போய் கிடைச்சிருச்சுன்னா என்ன செய்கிறாங்க? சந்தோஷமாக சும்மா இருந்துடுறாங்களா? இல்லை, அந்த பணத்தை வச்சு இன்னும் என்னென்னலாம் செய்யலாம், இன்னும் எந்த அளவுக்கு உயரலாங்கிறது தான் மனுஷன் இருதயம் யோசிக்குது. அந்த அளவுக்கு பணம் மனுஷனுடைய இருதயத்தை ஆளுகிற ஒரு காரியம் அதனால் முடிகிறது. ஆகவே ஆண்டவர் அடிக்கடி எச்சரிக்கை சொல்லியிருக்கிறார் வேதத்தில், பண ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. பணம் இருக்கிறதுல தப்பு இல்லை, பண ஆசை இருக்கக்கூடாது. பணம் வளர வளர மனுஷன் என்ன செய்கிறான்? அவன் தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க பார்க்குறான். இருக்கிற பொருள் எல்லாமே அவனுக்கு ஆசையாக இருக்கும், அவனுக்கு திருப்தி இருக்காது இல்லைங்களா? இப்போல்லாம் நம்ம ஊர்லெல்லாம் நீ காய்கறி எல்லாம் முந்தி என்ன செய்வாங்க, காலையில் இப்போ மத்தியானம்னா அவன் பாட்டுக்கு தெருவில் வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுதான் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துருக்கான் எவ்வளோ காலமாக. பணம் எல்லாம் அதிகரித்து வசதியெல்லாம் நாட்டில் அதிகரிக்க இப்போ என்ன செய்ய போகிறாங்க? ரிலையன்ஸ் வந்து பெரிய ஷாப்பிங் மால்ஸ் திறக்க போகுது. அதே மாதிரி தெருவிலேருந்து நம்ம வாங்கிட்டு போன காய்கறி எல்லாம் இனி பிளாஸ்டிக்கில் எல்லாம் பேக் பண்ணி அங்கே விற்க போகுது. வித்தியாசம் அது இல்லை, ரொம்ப கொஞ்சமாக பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருந்த அதே காய்கறி எல்லாம் இனி 10 மடங்கு பணம் கொடுத்து வாங்க வேண்டி வருது. அப்போ மனுஷனுக்கு இப்போ அதில் ஆசை கூடுறதுக்கு காரணம் என்ன? அவன் இப்போ வசதிக்கு ஏற்ற மாதிரி அவன் சாப்பிட்ற பொருளும் தேவைன்னு பார்க்குறான். அவன் பணம் தான் அப்படி அவனை மாற்றி வச்சிருக்குது. அவன் இருதயத்தை ஆளுது. அவனுக்கு முந்து போட்டிருந்த சட்டை பிடிக்காது, புதுசாக வேணும். 1-2 இருந்தவனுக்கு 10 வேணும். இதுவரையும் வீட்டில் தான் இருந்தானால அந்த வீடு நீ 2 மாடியாக இருக்கணும், 3 மாடியாக இருக்கணும். இப்படியே ஒவ்வொரு பொருளிலையும் அவனுக்கு ஆசை கூடிக்கிட்டே போயிடுது. இப்போ கூட கிட்டத்தில் யோசித்து பார்த்தேன், இந்த உலகத்தில் ஒரு பெரிய நிறுவனம் அந்த ஆப்பிள் கம்பெனி பார்த்தீங்களா, ஒரு நிறுவனம். அவன் செஞ்சிருக்கிற பொருள்கள் கொஞ்சம் தான், கம்ப்யூட்டர் செஞ்சிருக்கிறான். இனி ஆப்பிள் ஃபோன் இருக்குது, ஐஃபோன் இருக்குது, ஐபேட்னு இருக்குது. இப்போ அதெல்லாம் அவன் எப்போ பார்த்தாலும் உன்னை வெளியிட்டுட்டா என்ன ஆயிடுது? 100,000,000,000 விற்றுறாங்க, 1,000,000,000 விற்றுறது. அப்போ அந்த ஆசை அவனுக்கும் இருக்கு இல்லையா? இனி என்ன செஞ்சிடறான், 6 மாதத்தில் இன்னொரு புதுசாக ஒரு ப்ராடக்டை கொண்டாந்துடுறான். என்ன மாற்றிருக்கிறாங்க? மேகா பிக்சல்ஸ் கேமராவில் கொஞ்சம் கூடியிருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு காஸ்மெட்டிக் மாற்றம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதை போய் $1,000 கொடுத்து வாங்கணும். யாராவது என்ன இதில் ஒன்றும் பெருசாக ஒரு மாற்றமே இல்லையே, முந்தி இருந்த ஃபோனுக்கும் இதுக்கும் ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு $1,000 இல்லாட்டி உங்கள் ஊரில் என்ன 45,000 ரூபா கொடுத்து வாங்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு யோசித்து எவனாலையாவது அமைதியாக இருக்க முடியுதா? புதுசு வந்துருச்சுன்னு உடனே பழசு அவனுக்கு தூக்கத்தையே இல்லாமல் ஆக்கிடுது இல்லையா? ஏன்னா இது பழசு, அது வாங்கிடணும். வாங்காத அளவும் எனக்கு தூக்கமே இல்லைன்னு உடனே பணம் இருக்கிறவன் என்ன செய்கிறான்? அவன் ஆப்பிள் அது ஐஃபோன் வந்து கடை திறக்கிறதுக்கு ஒரு நாள் முந்தையே அங்கே படுக்க ஆரம்பிச்சிடறான். ஏன்னா முதலாக வாங்கிடணுமா? மனுஷனை பணம் எங்கே கொண்டு போய் விட்டுருக்குன்னு பாருங்கள். இது அதிகரிச்சுட்டு தான் போகும். அதனால தான் ஆண்டவர் பணத்தை பற்றி நமக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறார், புத்திமதிகள் கொடுத்துருக்கிறார். ஏன்னா இதே லூக்கா 20 அதிகாரத்துக்கு மொதல் அதிகாரம் 18 அதிகாரத்தில் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு வாலிபன் ரொம்ப யங்காக இருந்த ஒருத்தன் ஆண்டவரை தேடி வந்தான். அவன் ஒரு யூதன். அதை நினச்சிட்டு இருந்தா நான் வாழ்க்கையில் 10 கட்டளையெல்லாம் நல்லா செஞ்சு ஆண்டவருக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கிறேன், ஆகவே ஆண்டவர்கிட்ட வந்து அவன் என்ன கேட்குறான், எனக்கும் கொஞ்சம் ஆத்மீக இது சொல்லி கொடுங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அவனை பார்த்து? சிறு வயதுலேருந்து எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன்னு தன்னை பற்றி பெருமையாக சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போயிட்டு என்ன செய்யணும், இந்த கட்டளைகளெல்லாம் நல்லா செய். அப்பதான் அவன் சொல்றான், நான் எல்லாம் நல்லா செஞ்சிருக்கேனே. சரி, ஆண்டவர்னால அவனுக்கு யார் வாழ்க்கையை தெரியாது, எல்லாம் தெரியும் இல்லையா. சரி, உன் சொத்தை எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துரு அப்படிங்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் எவ்வளவு தூரம் பணக்காரனா இருக்கிறான். அப்ப நீங்க இந்த அளவுக்கு ஆண்டவரை தேடி வந்து தனக்கு இன்னும் ஆத்மீக காரியங்கள் தேவை, விடுதலை வேணும்னு வந்தவன் அதை கேட்ட உடனே செஞ்சிருப்பானா இல்லையா. ஆனா அவன் என்ன செய்கிறான், அவனால் அது முடியல. ஆண்டவர் சொன்னது அவனால் செய்ய முடியல. வேதம் சொல்லுகிறது அவன் துக்கத்தோடு திரும்பி போனான்னு சொல்லு. ஆண்டவர் சொன்னதை கேட்ட பொழுது அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாக, அதாவது பணமுள்ளவனாக, பண வசதிகள் உள்ளவனாக இருந்தபடியினால் அவன் மிகுந்த துக்கம் அடைந்தான். ஏன், அதை விடுறதுக்கு மனசே இல்லை. பாருங்க, விடுறதுக்கு மனசே இல்லை. இப்ப இங்க என்ன நடக்குது தெரியுமா, ஆண்டவர் சொல்றார். அவன் முகத்தை பார்த்து அவன் இருதயத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்து ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்லுகிறார், பணமும் அதிகமா உள்ளவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு பாருங்க. பணம் ரொம்ப வச்சிருக்கிறவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம்னா எது, பரலோகத்துக்கு, ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு போகிறது ரொம்பவும் அரிதாக இருக்கிறது. அரிதான்னு சொன்னா ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு ஆண்டவரே சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார், பணம் மனுஷனுடைய இருதயத்தை ஆள ஆரம்பிச்சு அவனை ஆண்டவருடைய காரியங்கள்ல இருந்து ரொம்ப விலகி கொண்டு போயிடும். பணம் இல்லாம இருக்கிறவங்க கூட இவன் ரொம்ப ஆண்டவரை நாடுவாங்க இல்லைங்களா. ஒரு கிறிஸ்தவனாக இருந்து வசதிகள் குறைவா இருக்கிறவன் கூட என்ன செய்வான், ரொம்ப வேதத்துல நாட்டம் காட்டுவான், ஜபம் பண்ணுவான். அதெல்லாம் இப்ப அவனே கொஞ்சம் வசதி உள்ளவனை ஆக்கி விட்டுருவான். என்ன ஆயிரும், ஜபம் பண்றது குறைஞ்சு போயிடும், வேதம் வாசிக்கிறது குறைஞ்சு போயிடும், கோயிலுக்கு போறது குறைஞ்சு போயிடும். இனி ஞாயிற்றுக்கிழமை பணம் சேர்க்கலான்னு ஒரு முடிஞ்ச அவன் ஞாயிற்றுக்கிழமையும் கோயிலுக்கு போறதை விட்டுறான். கிறிஸ்தவனா இருந்தோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு பணம் மனுஷனுடைய இருதயத்தை ஆளுகிறது. அது தேவனிடத்திலிருந்து அவனை வேற பக்கம் கொண்டு போகிறது. ஆண்டவர் அதனால தான் சொல்லுகிறார், புத்திமதியா கவனமா இருக்கணும். பண ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. பணம் பணம் பணம்னு போனா அது பரலோகத்தை விட்டு தூர போறதுக்கு தான் வழி. அது அங்க கிட்ட போக முடியாது. அப்ப அதை கேட்டுக்கிட்டு இருந்த சீடர்கள், ஆண்டவர் சொல்லிட்டாரே பணக்காரனா இருந்தா நீ பரலோகம் போறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருன்னு சொல்லிட்டாருன்னு அவங்க என்ன கேக்குறாங்க. அப்படின்னா யாருக்குங்க ரட்சிப்பு கிடைக்கும், முடியுமா? பணக்காரன்லாம் யாராவது பரலோகம் போக வசதி இருக்கா, யார் எப்படி ரட்சிக்கப்பட போகிறது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷனால முடியாத செய்யக்கூடியது ஆண்டவரா இருக்கிறார். ஆண்டவரால் முடியும், ஆனா மனுஷன் என்ன செய்யணும், கவனமா இருக்கும். உன் இருதயத்தை ஆண்டவரை விட்டு வெளியில கொண்டு போயிடும் பண ஆசை, உலக வசதிகள் உள்ள ஆசை. ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் என்னது, பெங்களூருக்கு வந்துட்டேன், பெங்களூர் நல்ல வசதியான ஒரு சிட்டியா இருக்கு இல்லையா, சென்னை அதெல்லாம் பாக்குறத விட கொஞ்சம் பேட்டரா, கிளைமேட்டும் நல்லா இருக்குது, வசதிகளும் கொஞ்சம் கூட இருக்குது. அப்ப இங்க வந்து சரி இங்கேயே செட்டில் ஆயிடுவோம் இருப்பாங்களா, இல்ல இங்க உள்ள வசதிகள்லாம் பார்த்த உடனே என்ன ஆயிருது, யூஎஸ்க்கு போகணும், இல்லாடி கனடாவுக்கு போகணும், இல்லாடி யூகேக்கு போகணும், சரி கொஞ்சம் மிஞ்சினா மிடில் ஈஸ்டுக்காவது போயிடணும்னு எண்ணம் போகுதா இல்லையா. பாத்தீங்களா, மனுஷன் போது அப்படிதான், அவனுக்கு திருப்தியே ஏற்பட முடியாது. அதுக்கு ஆகவே பணம் இருக்கிற அளவு இருட்டா இருந்தாதான் நல்லது. அவனுடைய இருதயம் அதுல நாட்டம் அதிகமாக போனா அது தேவனோடு இருப்பதற்கு வழி இல்லைன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா ஆண்டவரே சொல்லுகிறார், மனுஷனால முடியாது, என்னால செய்ய முடியும், என்னால முடியாது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இங்க பாருங்க, இன்னொரு முக்கியமானது இதே இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அந்த 18வது அதிகாரத்துல, எந்த அளவுக்கு பணவனுடைய இருதயத்தை பாதிச்சிரும் அது தேவனை விட்டு விலகி நிக்க வச்சிருங்கிறது. என்ன சொல்றாரு தெரியுமா, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும். ஊசி பார்த்துருக்கீங்களா, தப்பிங்களே அந்த காலத்துல மெஷின்ல இருக்கிறது, கையில தைக்கிற ஊசியை எடுத்து பார்த்தா சின்னதா இருக்கும், கவனமா இல்லாட்டி கையை குத்திரும். அந்த ஊசியில நூலை கோத்த பிறகுதான் அது தைக்கலாம். ஆனா அந்த நூலை அந்த ஊசி ஓட்டையில மற்ற பக்கம் கொண்டாடுறது கஷ்டமானதா இல்லையா? நான் செஞ்சு பார்த்துருக்குறேன். சின்ன வயசுல நான் கொஞ்சம் தைக்கிறது, என் பட்டன்ஸ் எல்லாம் இன்னைக்கும் நானே தான் தைச்சிக்கிறது. அப்போ அந்த ஊசியை எடுத்து அது ஒரு 5-10 நிமிஷமா அது போகும், அது மற்ற பக்கம் வெளியில எடுக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ சின்னதா இருக்கும் ஓட்டை இல்லையா? ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பார்த்தா தான் என்ன, நமக்கு வயசு போக போக கண்ணு ஒழுங்கா வேலை செய்யறது இல்லை. அப்படி வச்சாதான் மற்ற பக்கம் போகும் இல்லையா? இப்ப அந்த ஊசி ஓட்டையில ஒட்டகம் போக முடியுமா? ஒட்டகம் எவ்வளவு பெருசா இருக்குது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஊசி ஓட்டையில ஒரு ஒட்டகம் கூட போறது சுலபமா இருக்குமா? எதை விட? பணக்காரன் பரலோகம் போறதை விட. பாத்தீங்களா, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கிறது. காரணம் என்ன? பரலோகத்துக்கு பணக்காரங்க மேல விருப்பம் இல்லைங்கிறதுனால அல்ல, பணம் மனுஷனுடைய இருதயத்தை நொறுக்கி போட்டுரும். மனுஷன் கவனமா இல்லாட்டி அவன் ஆண்டவரை விட ரொம்ப தூரத்துல கொண்டு போயிடும். அவன் அவர்கிட்ட வர முடியாதபடி ஆக்கிரும் பணம். ஆகவேதான் பணத்தை பத்தி கவனமா இருக்கணும். ஆனா ஆண்டவர் இப்ப நம்ம பார்க்க போகிறோம், வாழ்க்கையில பணக்காரனா இருந்த ஒரு மனுஷன், பணமே வாழ்க்கைன்னு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், வேற எதுவுக்குமே தான் வாழ்க்கையில இடம் கொடுக்காம இருந்த ஒரு மனுஷனுக்கு பரலோகத்துக்கு போற ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்தார். ஆச்சரியமா இருக்கா இல்லையா? அவர்தான் சொல்றாரு, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும், தேவனால் கூடும். அப்படியான ஒரு மனுஷனை தான் இன்னைக்கு நம்ம இந்த மாலை நேரத்துல பார்க்க போகிறோம். பணக்காரனாக இருந்தான், பணமே வாழ்க்கை என்று இருந்தான், வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி அந்த பணத்துக்காக எதையுமே செய்ய தயாராக இருந்த ஒரு மனிதன், அவன் ஆண்டவர்கிட்ட வர முடிஞ்சு. அவருடைய சித்தம் அதுவாக இருந்தபடியினால அந்த மனுஷன் யாருன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அவனை பத்தி என்ன விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு அந்த மனுஷனுக்கு ஆத்மீக விடுதலை எப்படி கிடைச்சதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? முதலாவது இந்த மனுஷன் யார், அவனை பத்தி நமக்கு என்ன தெரியும். வேதம் சொல்லுகிறது இங்க 19வது அதிகாரத்தில் அவனுடைய பெயர் சகேயு என்று சொல்லுகிறது. இந்த சகேயு என்ற பெயர் வந்து எபிரேய மொழியில இருந்த ஒரு பெயர். எபிரேய மொழியில சகேயுன்னு சொன்னா அவன் நீதிமான் அர்த்தம், பாத்தீங்களா? ஆனா இந்த மனுஷனுக்கும் பெயருக்கும் ஒரு தொடர்புமே இல்லாதபடிதான் அவன் வாழ்ந்திருக்கிறான். சகேயுன்னா நீதியானவன் அப்படின்னு அர்த்தம். அப்பா அம்மா ஒழுங்கா தான் பெயர் கொடுத்திருக்கிறாங்க. எப்பவுமே ஒழுங்கா தான் பெயர் கொடுக்கறது, நம்ம எல்லாம் அப்படி இருக்கணும்னு நினைச்சு கொடுக்கறது. ஆனா நாம என்ன பண்ணிடுறோம், அதுக்கு ஆப்போசிட்டாவும் போயிடுறோம். எப்பவுமே பெயர் கொடுக்கற நேரம் கொஞ்சம் பார்த்து கொடுக்கறது, கொஞ்சம் அடக்கமா கொடுத்துட்டா நல்லது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சு பெயர் கொடுத்துடக்கூடாது. சில பேர் இப்ப என்ன செஞ்சிடறாங்க, ஸ்பர்ஜன் அப்படின்லாம் பெயர் கொடுத்துடுறாங்க. அப்புறம் அவன் 2 வயசுலயே அவனை டிசிப்ளின் பண்ணி அடிச்சு வளர்க்க வேண்டி இருக்குது. அதனால அடக்கமா கொடுத்துடுறது நல்லது. அவன் பேர் சகேயு, அவன் எபிரேய பெயரை கொண்டவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா அவன் ஒரு யூதன் அர்த்தம். யூதன் அர்த்தம், யூத குலத்தில் பிறந்தவனாக இருக்க வேண்டும். ஏன்னா அதனால தான் அவனுக்கு சகேயுன்னு பெயர் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இவன் யூதனாக இருந்திருந்தா சில காரியங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது அவசியம். யூத மதத்தவர்கள் ஆண்டவர் தங்களுக்கு தான் சொந்தமானவர்னு ஒரு நினைப்புல பழைய ஏற்பாட்டுக்கு ரொம்பவும் மதிப்பு கொடுத்து வாழ்ந்தவங்க. அந்த யூதர்களுக்கு தலைவர்களாக இருந்தவர்களை பத்தி வேதத்துல பார்க்கிறோம் அடிக்கடி. புதிய ஏற்பாட்டில் கூட பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆலய ஜெப ஆலய தலைவர்கள்லாம் வாசிக்கிறோம். இந்த பரிசேயர்கள் எல்லாம் ரொம்ப பழைய ஏற்பாட்டை கற்றுக்கொண்டவர்கள், மற்றவங்களுக்கு போதிக்கிறவர்கள். அப்ப எல்லா யூத குழந்தைகளுமே சின்ன வயசுல இருந்து இந்த வேதம் அதிகமா சொல்லி கொடுத்து தான் வளர்த்திருப்பாங்க. அப்ப சகேயு யூத குடும்பத்துல பிறந்தவனாக இருந்திருந்தால் அவனுக்கும் சின்ன வயசுல இருந்தே 10 கட்டளைகளை கற்றுக்கொண்டிருந்திருப்பான். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிறைய போதனைகள் ஆண்டவரை பத்தி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். அவன் வளர்ந்திருக்கிறான். இவன் ஆண்டவரை அறியாம வளர்ந்தவன் அல்ல, அவரை பத்தி தெரிந்திருந்து வளர்ந்தவன். சின்ன வயசுல இருந்து பெற்றோர்களிடத்துல இருந்தும் ஜெப ஆலயத்துல போயும் இதையெல்லாம் கற்றுக்கொண்டு வளர்ந்த ஒன்றுத்தனா இருக்கிறான். ஆனா அப்படி அவன் அதெல்லாம் கற்றுக்கொண்டு வளர்ந்திருந்த பொழுதும் அறிவு வரையில தான் அதெல்லாம் தெரிந்திருந்ததே தவிர அவனுடைய இருதயம் அவன் படிச்ச காரியங்களினால பாதிக்கப்படல. இவ்வளவும் படிச்சிருக்கிறான், பத்து கட்டல கேட்டா அவன் சொல்லியிருப்பான், அதெல்லாம் சொல்லியிருப்பான், பழைய ஏற்பாடு தெரிஞ்சிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய குலத்துல சொந்தமானவனை நினைச்சு இருந்து வாழ்ந்தது இருந்த பொழுதும் அவனுக்கு ஆத்மீக மாற்றம் அவனுடைய இருதயத்துல ஏற்படவே இல்லை, இதயத்தில் ஏற்படவே இல்லை. எவ்வளவு தூரம் அவன் கற்றுக்கொண்டிருந்தாலும் கூட அவரை விட்டு விலகி போனவனா தான் அவன் இருந்திருக்கிறான் வேதத்தில் பார்க்கிறோம். இங்கேருந்து ஒரு பாடம் இருக்கு, எவ்வளவுதான் நம்ம செய்திகளை கேட்டாலும் கேட்கத்தான் வேணும், கேட்பது அவசியம், வேதத்தை கத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஆனா அதை ஜபத்தோட கத்துக்கணும், கேட்கிற பொழுது ஜபிக்கணும். ஆண்டவரே கேட்கறது நல்லா இருக்கு, இருதயத்துல பதியும்படியாக நீ கிரியை செய்யும் ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவர் இல்லாம ஒண்ணு முடியாது, அவரே சொல்லி இருக்கிறார், அவரால் தான் கூடும். மனுஷனை மனுஷனால மாத்திக்க முடியாது, வேதத்தை கத்துக்கிறதுனால நம்ம ரட்சிப்பு அடைய முடியாது. இயேசு எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால நம்ம பரலோகம் போக முடியாது. அந்த இயேசு கிறிஸ்துவான இருதயம் மாற்றப்படணும். வாழ்ற சாகிற வரையும் இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது அவருக்காக வாழ்கிறபடி அந்த இருதயம் அவரால் மாற்றப்படணும். அதை நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த ஆண்டவர் அப்படி செய்யும்படியாக அவர் நாடி ஓடி வரணும். அந்த ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கணும் நம்ம முழு இருதயத்தோடையும். அப்படி இல்லாம நம்ம அப்படி வாழ்ந்துட முடியாது. இவன் பாருங்க, அவனுக்கு யூதனாக இருந்து பழைய ஏற்பாடை கற்றுக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்து, பெற்றோரிடத்துல இருந்தெல்லாம் வேதம் கத்துக்கிறதுக்கு வசதி இருந்து, ஜெபாலயத்துக்கு போயிருந்தும் கூட, பெரியவனா வளர்ந்தும் கூட, ஆண்டவர் இல்லாத மனுஷனா அவன் இருந்திருக்கிறான் பாருங்க. அவன் யூதனாக இருந்தபடி தான் கடைசியில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவனுக்கு புரியிற மாதிரி, அதாவது இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான் இல்லையா. ஒரு புரஜாதிகாரனுக்கு அவர் அப்படி சொல்லியிருந்தா அவனுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. சகைவுக்கு ஆபிரகாம் யாருன்னு தெரியும், தெரிஞ்சிருந்தும் சத்தியம் கேட்டு வளர்ந்திருந்தும் அவன் சத்தியத்தில் நாட்டம் காட்டல. வேற என்ன அவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு காரியம் இங்க சொல்லப்படுகிறது, இவன் வந்து அந்த யூதர்கள் குலத்துல பிறந்தவனாக இருந்தும் ரோமர்களுக்கு ஊழியம் செய்தவனாக இருந்தான். அப்படின்னா என்னது, அந்த காலத்துல இந்த யூதர்கள் எல்லாம் ரோமர்களுடைய ஆட்சிக்கு கீழே தான் இருந்தாங்க. இஸ்ரவேல் நாடு அவர்களுடைய ஆளுகைக்கு கீழே இருந்தது. சகைய வாழ்ந்த காலத்துல ரோமர் தான் ஒரு பெரிய ஒரு பேரரசர்களாக ரோமர்கள் இருந்தாங்க. உலகத்துல பல இடங்களை ஆண்டு வந்தது இந்த ரோமர்கள் தான். அப்ப அவர்கள் ஆண்ட பொழுது அவர்களுக்கு வரி வசூலிப்பதற்காக ஆள் தேவைப்பட்டுச்சு. அப்ப ரொம்ப பேரு அதுக்கு வேலைக்கு மனு போட்டு வேலையெல்லாம் கிடைச்சிருந்துச்சு. ஆனா முழு மொத்தமா அந்த யூதர்கள் தங்களை வேற யாராவது ஆள்றது அவங்களுக்கு பிடிக்காததுனால அவங்க ஒத்துழைக்காம இருந்தாங்க ரோமர்களுக்கு. அப்ப ஆனா எல்லா யூதர்களும் அப்படி இருந்தல. சகை என்ன செய்தான், நான் இந்த வேலையை செய்யறதுக்கு விருப்பப்படுறேன்னு சொல்லி அவன் அந்த வேலையை ஏற்றுக்கொண்டான். யூதர்கள் மத்தியில ரோமர்களுக்கு வேலை செய்து யூதர்களிடத்துல பணம் வசூலிப்பதற்காக வரி வசூலிப்பதற்கான வேலையை அவன் செய்து வந்தான். இப்ப இங்க நினைக்கலாம், அதுல என்ன தப்பு, ரோமர்களுக்கு வேலை செய்யக்கூடாதா? ஆனா யூதர்களுக்கு அது பிடிக்கல, யூதர்கள் அதை இனத்துக்கு விரோதமான ஒரு காரியமா பார்த்தாங்க. அப்படி அவர்கள் பார்த்த பொழுதும் சகையு பண ஆசையினாலே, பண ஆசையினாலே என்ன செய்தான், அந்த வேலையில் அவன் சேர்ந்திருந்தான்னு பார்க்கிறோம். சரிங்களா, பண ஆசைன்னு வந்துட்டா நீதி நியாயம் அதெல்லாம் மனுஷனுக்கு கண்ணிலேயே படாது. இப்ப இவன் வந்து யூதர்களுக்கு வேலை செய்ததுனாலே, ரோமர்களுக்கு கீழே இருந்து வரி வசூலித்ததுனால நடந்தது என்ன, யூத இனம் அவனை வெறுத்தது. ரோமர்களுக்கு வரி வசூலிக்கின்ற வேலையை இவன் செய்ததுனாலே முழு யூத இனமும் அவனை வெறுத்தது. யார் யார் ரோமர்களுக்கு வேலை செய்தாங்களோ யூதர்களுக்கு அது பிடிக்காம இருந்தது. அதனால என்ன நடந்திருக்கும், ஒரு யூதனும் இவனோட உறவு வச்சுக்க மாட்டான். இவன் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்தா மற்ற யூதர்கள் போக மாட்டாங்க. இவன் சகையு எதிரி, எனத்துக்கே எதிரின்னு பேச மாட்டாங்க, பேசுவாங்க. அதனால அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே இருக்கல. இவன் வீட்டு நல்ல காரியங்களுக்கு யாரும் போறதில்ல. இவன் ஒதுங்கி வாழ வேண்டியவனாக இருந்தான். ஆனா இருந்தாலும் கூட அவனுக்கு அது வருத்தமா இருக்கல. ஏன், பணமே வாழ்க்கையா இருந்தது. இவனை பத்தி இங்க பார்க்கிற பொழுது இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, 20:19 அதிகாரத்தில், இவன் ஆயக்காரர்களுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்தான். ரெண்டும் ரொம்ப முக்கியமானது, புரிஞ்சுக்கணும். ஆயக்காரர்கள்னா வரி வசூலிக்கிறவன். அப்ப நிறைய பேர் இருந்திருப்பாங்க அன்னைக்கு வரி வசூலிக்கிறவர்கள். ஆனா அவர்களுக்கெல்லாம் இவன் தலைவன், ரொம்ப உயர்ந்த பதவியில் இருந்திருக்கிறான். இப்ப அப்படி இருந்ததுனால அவன் ஐஸ்வர்யவானாக, அதாவது பணக்காரனாக அவனால வர முடிந்தது. எப்படி வந்திருப்பான் யோசிக்கிறீங்க? இவன் வரி வசூலிக்கிற பொழுது அவன் எப்பவுமே கணக்கு புஸ்தகம் ரெண்டு இருந்துச்சு, நோட்டு புஸ்தகம் ரெண்டு. ஏன்னா இந்த வரியெல்லாம் வசூலித்து ரோமர்களுக்கு அனுப்பிடணும், இல்லாட்டி ரோம அரசு சும்மா விடாது. ஆனா அப்படி அவன் வரி வசூலிக்கிற பொழுது எப்பவுமே ரோமர்கள் சொன்ன வரியை அவன் வசூலிக்கல, ரெண்டு மடங்கு வரி வசூலித்தான். பாதி அவனுக்கு போயிருது, பாதி ரோமர்களுக்கு போயிருது. ஏற்கனவே தன் இனத்துக்கு விரோதியா ரோமர்களுக்கு பணி செய்கிறவன், அதுவும் இல்லாம ரோமர்கள் வரி வசூலித்ததுக்கு மேல இவன் ரெண்டு மடங்கா வரி வசூலித்தி அநியாயம் செய்யறான்னா யூதர்கள் அவனோட தொடர்பு வச்சிருந்திருப்பாங்களா? சொந்தக்காரங்களே அவனோட தொடர்பு வச்சிருந்திருக்க மாட்டான். இப்ப நீங்க நினைக்கலாம், ஏன் இதை பத்தி ரோமர்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை வேலையிலிருந்து தூக்கிடலாமே? முடியாது. ரோமர் பாலிசி என்னது? நீ எனக்கு கொடுக்கறத நீ கொடுத்துட்டா சரி, எங்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடாது, எனக்கு கொடுக்குற நீ கொடுத்துடணும், மற்றபடி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதனால யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியாது. அப்ப இவன் ரெண்டு நோட்டு புத்தகம் வச்சிருந்திருக்கிறான். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட அவன் சொல்றான் பாருங்க, பிறகு யார் யாருக்கு நான் அநியாயம் செஞ்சேன்னா அவங்க நாலு மடங்கு திருப்பி கொடுத்துருவேன். எப்படி தெரியும்? ரெண்டாவது நோட்டு புக்கத்தை பார்த்தா தெரியுமே. ஏன்னா அவன் பணக்காரங்களுக்கு இதே வேலை. பண ஆசை இருக்கிறவனுக்கு அவனுக்கு எப்பவுமே யோசனையா இருக்கு, இந்த பேங்க்ல எவ்வளவு வச்சிருக்கிறேன், அந்த பேங்க்ல எவ்வளவு வச்சிருக்கிறேன், என் கட்டில கீழே எவ்வளவு வச்சிருக்கிறேன், எனக்கிட்ட எவ்வளவு பேர் வாங்கி இருக்கிறாங்க, அதுக்கு வட்டி எவ்வளவுன்னு. பணம் இல்லாதவனுக்கு இந்த யோசனையெல்லாம் வருமா? அவன் நிம்மதியா தூங்குவான், 8 மணி நேரம் நிம்மதியா தூங்குவான். இவ்வளவு தூரம் பணம் இருந்தா அவனுக்கு தூக்கமே வராது. ஏன்னா இதெல்லாம் காத்துக்கணும், இதை இனி டபுள் ஆக்கணும். அப்புறம் 24 மணி நேரம் பத்தாது பாருங்க, அவனுக்கு நிம்மதி எல்லாம் ஓடியே போயிடும். அதே மாதிரிதான் சகையும். ஆகவே அவன் பணக்காரனாக அதிகமாக வரி வசூலித்து, அநியாய வரி வசூலித்து தன்னை ரொம்ப செல்வந்தனா மாத்திட்டான். அது மட்டுமல்ல, இவன் உயர் ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்ததுனால இவனுக்கு கீழே வேலை செஞ்சவங்க இவனுக்கு கமிஷன் கொடுக்கணுமா இல்லையா? அதுவும் தனியா வந்துடும். அப்ப எந்த அளவுக்கு ஊர்ல இவன் பெரிய செல்வந்தனா இருக்கின்றிருப்பான் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவனுக்கு பணக்காரனாக இருந்தான். பணக்காரனாக இருந்தது மட்டுமல்ல, அதுவே வாழ்க்கையா இருந்துச்சு. இந்த இனமே என்னை வெறுக்குதே, என் சொந்தக்காரங்க கூட என்னோட தொடர்பு இல்லாம இருப்பாங்களே, என் பிள்ளைகளுக்கும் கூட என்னால எவ்வளவு பாதிப்பு ஏற்படும், ஸ்கூல்ல எல்லாம் திட்டிருப்பாங்களே, இவன் தான் அந்த திருட்டு பைய சகையும் மகன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பசங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அவனுக்கு கவலையே இல்லை. பணமே வாழ்க்கை, பணமே வெறியாக இருந்தது. ஆண்டவரை விட ரொம்ப தூரத்தில் போயிருந்தான். பார்த்தீங்களா? இதுதான் சகைவை பற்றி இங்கே நம்ம பார்க்குறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த விதமான ஒரு சகையும் தன் இனத்துக்கு எதிரியாக இருந்து, பணமே வாழ்க்கையாக இருந்து, கடவுளுக்கு தன் வாழ்க்கையில் எந்த விதமான இடமே கொடுக்காத ஒரு சகையும் எப்படி இவன் ஆண்டவர்கிட்ட வந்தான் இல்லையா? ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரே, பணக்காரன் பரலோகம் போறது ரொம்ப கஷ்டமானது. ஊசி ஓட்டையில ஒட்டகம் கூட போயிடலாம், ஆனா பணக்காரன் பரலோகம் போறது ரொம்ப கஷ்டம். அப்ப இவனுக்கு எப்படியா வந்துச்சு? கர்த்தரால மட்டும்தான் முடியும். நீ நினைச்சுங்க, கர்த்தரால மட்டும்தான் முடியும். அதனாலதான் இங்க நம்ம 20:19 எப்படி ஆரம்பிக்கிறது, அவர் அதாவது இயேசு கிறிஸ்து எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், ஆண்டவர் சில இடங்களுக்கு போயிருக்கிறார் இந்த உலகத்தில் இருந்த பொழுது. ஆனா அவர் எங்க போயிருந்தாலும் ஒரு காரணம் இல்லாம போனதில்லை. அவர் சமேரியாவுக்கு போனார்னு வேதத்தில் பார்க்கிறோம், யோவான்ல 4வது அதிகாரத்தில். ஏன் சமேரியாவுக்கு அவர் போனார்? ஏன்னா யூதர்கள் சமேரியாவுக்கு போக மாட்டாங்க. என் சமேரியன் வந்து யூதர்களுடைய பழைய ஏற்பாட்டை மாத்தி வச்சுக்கிட்டு அவன் தனக்குன்னு ஒரு மதம் வச்சிருந்தான். யூதர்களுக்கும் சமேரியர்களுக்கும் ஒரு நாளுமே ஒத்து போகாது. ஆனா யூதர்கள் போக தயங்குகின்ற அந்த சமேரியாவுக்கு ஆண்டவர் போனார்னு சொன்னா, அந்த சமேரியாவில் இருக்கிற ஒரு மனுஷக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறதுக்காக. அதே போலதான் ஆண்டவர் எரிகோவுக்கு வருகிறார். அந்த எரிகோ நகரத்துக்கு, பட்டணத்துக்கு அவர் வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. இல்லாம அவர் வரல, அவர் எரிகோவில் பிரவேசித்து நடந்து போகிற பொழுதுன்னு பாக்குறோம். இந்த எரிகோவை பத்தி சில முக்கியமான தகவல் நமக்கு வேதம் சொல்லுது பாருங்க. எரிகோ பட்டணம் பழைய ஏற்பாட்டில் பார்த்த பொழுது, பழைய ஏற்பாட்டில் நம்ம யூதர்களுக்கு ஆண்டவர் ஒரு நாட்டை கொடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாரா இல்லையா? கானான் தேசத்தை அவளுக்கு கொடுப்பதா வாக்கு தத்துவம் கொடுத்து, அவர்கள் வனாந்திரத்திலிருந்து அவ்வளவு பெரிய மோசையினுடைய தலைமையில் அழைத்து வந்து கானானுக்கு போகிற பொழுது அவங்க என்ன நடந்தது? அந்த யோசுவாவினுடைய தலைமையில் அவர் ஒவ்வொரு பட்டணமா புரஜாதிகளுக்கிலிருந்து வெற்றி அடைந்து அந்த பட்டணங்களை தங்களுடைய பட்டணங்களை ஆக்கி கொண்டார்கள். அப்படி போகிற பொழுது எரிகோவை ஒரு புரஜாதிகாரன் ஆண்டு கொண்டிருந்தான். அப்ப இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவாவை, நீ இந்த எரிகோ பட்டணத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன், ஆனா நீ சண்டையே போட தேவையில்லை, பட்டணம் உனக்கு சொந்தமாயிரும். சரிங்களா? யோசுவா 6வது அதிகாரம் போய் வாசிச்சு பாருங்க. நீ சண்டையே போடாம இந்த பட்டணம் உனக்கு கொடுத்துரும். ஏன் அப்படி? என் பேச்ச கேட்டு நீ வாழ்ந்தா உனக்கு எல்லாமே நான் கொடுப்பேன். என் பேச்ச கேட்காம வராது. நீங்க ரொம்ப பேர் இந்த மாதிரி கூட்டம் போட்டா இந்த கூட்டத்தில் எனக்கு எதுவும் கிடைக்குமான்னு போவாங்க. அதாவது நான் எப்படி வேணுமானு வாழ்ந்துக்குவேன், ஆனா எனக்கு நல்லது கிடைக்கும். ஆனா ஆண்டு விட்டா அது சரி வராது. ஆண்டவர் சொல்றார், நீ என் பேச்ச கேட்டு வாழ்ந்தா உனக்கு நல்லது நடக்கும். ஏன்னா அதுக்கு முந்தி தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ தப்பு செஞ்சா தண்டிப்பேன். ஆகானுடைய கூட்டத்துக்கு தண்டிப்பு கிடைச்சதுதான் இல்லையா அவன் குடும்பத்துல? அதனால இஸ்ரவேல் நடந்த எந்த போர்லையும் வெற்றி பெற முடியல. ஆனா எரிகோ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ சண்டை போடாம உனக்கு நான் தந்துடுறேன், என் பேச்ச கேளு, உனக்கு எல்லாமே நல்லா நடக்கும். அவ பேச்ச கேட்க ஆரம்பித்த பொழுது இஸ்ரவேலுக்கு வெற்றி இலகுவா கிடைச்சிச்சு. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த எரிகோவை நீ 7 தடவை சுத்தி வரணும். 7 தடவை சுத்தி வந்து 7வது நாள் நீங்க என்ன செய்யணும்? எக்காலங்கள் எல்லாம் ஊதி அவ்வளவு பேரும் சத்தம் போட்டுக்கிட்டு சுத்தி வாங்க, பட்டணம் உங்களுக்கு கிடைச்சிடும். வேற ஒண்ணுமே செய்ய தேவை. இப்ப நாமளா இருந்தா ரொம்ப கேள்வி எல்லாம் கேட்டு இல்ல சந்தேகம்லாம் இருந்திருக்கணும். அப்படிலாம் சந்தேகப்பட்டிருந்தா அவங்களுக்கு எரிகோ பட்டணம் கிடைச்சிருக்காது. ஆனா ஏற்கனவே படிச்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் சொன்னதை அப்படியே கேட்கிற பொழுது நன்மை நமக்கு. ஆகவே ஆண்டவர் சொன்னது போல 7 தடவை நடந்து வந்து 7 நாட்கள் நடந்து கடைசி நாளில் இவர்கள் எக்காலங்களை எல்லாம் சத்தம் போட்டு அதிகமா சத்தம் போட்டதுனால அந்த எரிகோவில் இருந்த மதில்கள் எல்லாம் இடிந்து விழ ஆரம்பித்து இலகுவா அவர்களுக்கு அந்த எரிகோ பட்டணம் கிடைச்சது. புரியுதுங்களா? அந்த எரிகோ பட்டணத்துக்கு அவங்க ஆண்டவர் கொடுத்த பிறகு என்ன சொன்னார் தெரியுமா? 6வது அதிகாரம் யோசுவா கடைசியில சொல்லியிருக்கு, இந்த பட்டணம் திரும்பவும் எழும்ப கூடாது. யாரு என் ஆண்டவர் சொல்லியிருந்தார், அந்த பட்டணத்தை நீ வெற்றி அடைந்த பிறகு அந்த பட்டணத்தை நீ அழிக்கணும், அதை முழுசா அழிக்கணும், எல்லாவற்றையும் இல்லாம ஆக்கணும். ஏன்? இது சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். அந்த சாபத்தினால ஆண்டவர் சொல்லுகிறார், இதை எவனாவது மறுபடியும் கட்ட ஆரம்பித்தால் அவருடைய மூத்த பிள்ளை இறந்து போயிடும். அந்த பட்டணத்துக்கு மதில் சுவர்கள் எல்லாம் வைத்து எழுப்ப ஆரம்பித்தான்னு சொன்னா அவன் இளையகுமாரனும் பலி கொடுக்கும். ஆகவே இது சபிக்கப்பட்ட ஒரு நகரம்னு பழைய ஏற்பாட்டில் எழுதி வச்சிருக்கு. யாருமே அதை கட்டுறதுக்கு முயற்சி செய்யல. அப்படி சபிக்கப்பட்ட அந்த எரிகோ பட்டணத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், காலெடுத்து வைக்கிறார்னு பாருங்க. ஏன்? அன்னைக்கு கொடுத்த சாபம் இன்னைக்கு போக போகுது. அந்த ஊர்ல தான் யார் வாழ்ந்து கொண்டிருந்தது? சகேயு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அங்கு வருகிறார்னு பார்க்கிறோம். இந்த சகை, அப்ப ஆண்டவர் அப்படி வந்த பொழுது என்ன நடக்குதுன்னு இங்க பார்க்கிறோம். 19வது அதிகாரத்தில் சகேயு இயேசு பத்தி கேள்விப்பட்டிருந்தான். ஏன்னா இயேசு இந்த உலகத்துல தன்னுடைய ஊழியங்களை செய்த பொழுது இஸ்ரேவேல பல இடங்களுக்கு அவரை பத்தி மக்களுக்கு தெரிய வந்திருந்தது. ஏன், இதுவரையும் யாரும் செய்திராத பெரிய அற்புதங்களை அவர் செய்தது மட்டுமல்ல, அவருடைய பேச்சு, அவருடைய பிரசங்கம், சத்தியத்தை அவர் சொன்ன விதம் எல்லாம் மக்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா இந்த விதமாக அதிகாரத்தோடு எங்க இருதயம் பாதிக்கிறபடி யாருமே பேசினது இல்லையே. பரிசு எங்கிட்ட போய் ஜெபாலயத்தில இருந்து வேதம் கேட்டிருக்கிறாங்க, ஆனா அது காதுல கேட்டு மத்த காதுல போற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா இவர் அப்படி இல்லையே. ஏன், நிக்கதேமு கூட ஒரு பரிசை அவர்கிட்ட வந்து சொல்றான், ஆண்டவரே நீங்க ரொம்ப பேசுறது, நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தா ஆண்டவர்கிட்ட இருந்து வந்த ஒருவரால மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். இயேசுவை பார்த்த பொழுது பரலோகத்துக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குன்னு மக்களால சிந்திக்க முடிந்தது. பரிசேயர்களை பார்த்து அவர்களால் அப்படி சிந்திக்க முடியல. ஆகவே பட்டணம் பட்டணமா ஊர் ஊரா இயேசுவை பற்றிய செய்தி போக ஆரம்பித்து இந்த சகையினுடைய காதிலும் அது விழுந்திருக்கு. சகையை கடையில் உட்கார்ந்து இருந்திருப்பான், என்ன ஒவ்வொரு நாள் வேலையே அவனுக்கு, இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம், நேத்து எவ்வளவு சம்பாதிச்சேன் தானே அவனுக்கு வேலை, ஒரே கணக்கு புத்தகத்தை பல தடவை பார்த்துட்டு இருப்பான், ஏன்னா எவ்வளவு இருக்குது எவ்வளவு இருக்குதுன்னு தான், அதான் வேலை. இப்ப இவன் காதுல எல்லாம் விழுகுது. அப்ப என்ன விழுந்துச்சு, ஏசு வர்றாரு, என்ன தெருவில் பேசிட்டு போறாங்களா இல்லையா. அப்ப சகை என்ன செய்கிறான், யார் இந்த மனுஷன், அடிக்கடி இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, ஒரு பெரிய மனுஷனா இருப்பார் போல இருக்கு, பெரிய காரியங்கள்லாம் இவரை பத்தி சொல்றாங்கன்னு அவனுக்கும் ரொம்ப ஆசை, இவரை பார்க்கணும்னு ஒரு குருட்டு ஆர்வம்னு சொல்லுவாங்களா இல்லையா, ஒரு ஆசை. அந்த அளவுக்கு சகையு பணமே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருந்த சகையுக்கும் இந்த இயேசு யார்னு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. உடனே என்ன செஞ்சான், சரி ஊருக்கு வராருன்னு போய் பார்த்துடணும்னு ஓடி போறான் சகையு. அந்த சகையுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, நமக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதான், என்ன அவனை பத்தி இங்க வேதம் என்ன சொல்லுது, குள்ளனானபடியால் அப்படின்னு சொல்லுது. குள்ள என்ன நினைச்சாங்க, அவனுக்கு ரெண்டு அடி தான் இருந்திருக்கிறான், அப்படி இல்ல அவன் கொஞ்சம் உயரம் குறைவு, சரிங்களா, ரொம்ப உயர்ந்தவன் இல்ல அவன், உயரம் குறைவு. ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் இருந்தா இவனுக்கு முன்னுக்கு நிக்கிறது பார்க்க முடியாது, அதான் அவன் பிரச்சனை. அது சகைவுக்கும் தெரிஞ்சிருக்குது. உடனே என்ன செய்யறான், நிறைய ஜனக்கூட்டம் ஏசு வருது, இப்ப திருவிழா போற மாதிரி ஜனக்கூட்டம் கூட இருக்கும் இல்லையா, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி, இப்ப எங்க இருந்து பாக்குறது, ஏதாவது நாலஞ்சு மாடி இருந்தா ஏறி உக்காந்து, அந்த காலத்துல நாலஞ்சு மாடி எல்லாம் யாரு கட்டி இருக்கிறது, ஓகே ஒரு மரத்தை ஒண்ணு உயரமா ஏதாவது மரம் இருக்குமான்னு, தனக்கு வசதியா இருக்கிற ஒரு மரம் காட்டத்தை மரம், இவனால எல்லா இடத்துலயும் ஏற முடியுமா, அப்ப அதுல ஏறி வசதியா ஒரு இடத்துல பார்த்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டா பார்த்து உக்காந்துட்டான். ஏன், ஏசு அந்த பக்கமா வரப்போறாருன்னு அவனுக்கு தெரியுது, ஏன்னா மக்கள்லாம் அந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆகவே ரொம்ப வேகமா ஓடி போய் ஏறி அங்க உட்காந்து ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு என்ன ஆர்வம், இவ்வளவு நாள் இருந்த ஆர்வம் பணம் தான், சரி இந்த மனுஷன் யாரு, இவ்வளவு தூரம் அவங்க எல்லாம் சொல்லுகிற இந்த மனுஷன் யாருன்னு அவனை பாக்குறதுக்கு, அவரை பாக்குறதுக்காக இருக்கிறான். உட்காந்து அவர் வந்த வழிய பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீங்க நினைச்சிட கூடாது, இந்த சகையு ஏதோ இயேசுவை தெரிஞ்சுக்கணும், அவர் பேச்சிலையும் அவர் போதனையிலையும் ஆர்வம் காட்டி வந்தான்னு நினைக்க கூடாது. அதெல்லாம் கொஞ்சமும் இல்ல, சுட்டு போட்டாலும் அவன் இருதயத்துல வேத ஆசை இல்ல, கடவுள் ஆசை இல்ல. அவன் கடைசியா எப்பப்பா நீ ஜெபாலயத்துக்கு போனேன்னு கேட்டு பார்த்தா தலையை சுழிஞ்சிட்டு தான் இருந்திருப்பான். வேற ஏதான் கேட்டு பார்த்தா, நேத்து எவ்வளவு சம்பாதிச்ச, மூணு மாசத்துக்கு முந்தி எவ்வளவு சம்பாதிச்சேன்னு அதெல்லாம் ஞாபகமா இருக்கும். ஆனா ஆண்டவரை பத்தி அவன் வாழ்க்கையில இடமே இல்லை, அப்படித்தான் இருந்தவன் சகையும், சரிங்களா. அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கிறான், இதுக்கு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான்னு போட்டு. அப்ப இயேசு வந்துகிட்டே இருக்கிறார், அதே வழியில வாரார். வந்தது மட்டுமல்ல, அந்த மரத்துக்கு பக்கத்துல வந்து இயேசு நின்னுட்டார். இப்ப கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன நின்றுட்டாரு, என்ன நடக்குது, ஏன்னா ஒருத்தருக்குமே தெரியாது ஏன் நின்னாரு. அவருடைய சீடர்கள் கூட அவருக்கு பக்கத்தில் இருந்திருப்பாங்க, ஊர் மக்கள் எல்லாம் அலமோதி கூட்டம் வந்துட்டு இருக்குது, அவரை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கு. ஆண்டவர் வந்து இந்த மரத்தடியில் நின்ன உடனே எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமா இருந்திருக்கும், ஏன் நிக்கிறாருன்னு அவரை கேட்டு பார்க்க கூட யோசிச்சிருப்பாங்க. ஆனா இதுக்கெல்லாம் வகலியே இல்லாதபடி ஆண்டவர் என்ன செய்யறார், மரத்தை அண்ணாந்து பாக்குறார். சகையும் அங்க இருக்கிறான் இல்லையா, அவனை பார்த்து அவரை என்ன சொல்றா தெரியுமா, சகையுவே நீ சீக்கிரமா இறங்கி வா. அவனுக்கு எவ்வளவு தூரம் திகச்சு போயிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஆளுக்கு எப்படியா என் பேர் தெரிஞ்சிச்சு? ஊர் மக்களுக்கெல்லாம் என்ன யோசிச்சிருப்பாங்க? இந்த மோசமான ஒரு பாவி இவனை பார்த்து இவர் எப்படி பேசலாம், அவன் பேரை சொல்லி கூப்பிடலான்லாம் யோசிச்சிருப்பாங்க இல்லையா? அன்னைக்கு அங்க இருந்த கூட்டத்துக்கெல்லாம் ரொம்ப திகைப்பா இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், சகிவே நீ இறங்கி வா, நான் இன்னும் உன் வீட்டுக்கு இன்னைக்கு நான் வரப்போறேன்ப்பா, உன் வீட்டில் போய் நான் தங்கணும் அப்படின்னா, உன் வீட்டுக்கு நான் வருந்தாடியா நான் இன்னைக்கு வரப்போகிறேன், உன் வீட்டில் தங்கி உன்னோட நான் சாப்பிடணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை கேட்ட உடனே அங்க என்ன பார்க்கிறோம், அவன் சந்தோஷமா இறங்கி வர்றான், சந்தோஷமா இறங்கி வருகிறான். அவன் சீக்கிரமாக இறங்கி, சீக்கிரமாயின்னு ரொம்ப சாதாரணமா எழுதியிருக்கு, என் தொப்புன்னு விழுந்தான்னு தான் சொல்லணும். ஏன்னா அவனுக்கு ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் தகப்பா இருந்திருக்குமா இல்லையா? அவன் என்ன செய்றான்னு ஒரு தெரியாம அவன் பாட்டுக்கு வேகமா அங்க குதிச்சு அவரை தான் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். ஆனா அவங்க இருந்த கூட்டத்துக்கெல்லாம் பெரிய ஷாக்கா இருந்திருக்கு, அது மட்டும் இல்ல வெறுப்பா கூட இருந்திருக்கு. என்னடா எப்ப பார்த்தாலும் இந்த மனுஷனுக்கு பாவியோட தான் தொடர்பா? அவங்க சொல்லுகிறாங்க, பாவியான இந்த மனுஷனிடத்துல தங்கும்படி அவர் போறாரேன்னு முறுமுணுத்தாங்க. ஏன் அந்த ஊர் மக்களை பொறுத்தவரையில் சகி ஒரு பாவி அப்படின்னா என்ன, நல்லவன் இல்லைன்னு அர்த்தம். நல்லவன் இல்லை, அநியாயம் செய்கிறவன், கெட்டவன், பணத்துக்காக வாழ்கிறவன், எங்க பணத்தை எல்லாம் அதிகமா பிடுங்கிக்கிட்டவன் அப்படிதான் அவங்க நினைச்சு அவனை வெறுத்தாங்க. இவர் எப்படி அவர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தான் அங்க நம்ம பாக்குறோம் இல்லையா? வீட்டுக்கு போறாங்க, இந்த மக்களுக்கு வேற என்ன செய்யறது, இயேசு வீட்டுக்கு போறாருன்னு அவன் வீட்டுக்கு போறாங்க, எல்லாம் வெளியே இருந்திருப்பாங்க. ஆனா இயேசு உள்ளுக்கு போய் அவனோட அன்னைக்கு தங்குறார். ஆனா அதுக்கு முன்பு என்ன நடக்குது தெரியுமா? சகைய கர்த்தராகிய இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே இதுக்கு முந்தே எந்தவித ஒரு ஆர்வமும் இல்லாம யார் இந்த மனுஷன், இவரை பார்க்கணும்னு தானே அங்க போனா, அவனுக்கு எந்த விதமான ஆவிக்குரிய ஆர்வமும் அவன் இருதயத்துல இருக்கலையே, பரலோகத்தை பத்தி எண்ணங்களே இருக்கலையே, இயேசுவ நேசிக்கணும், இயேசுக்காக வாழணும், அவரை விசுவாசிக்கணுங்கிற எண்ணமே இருந்தது இல்லையே. ஆனா இப்ப அவரை பார்த்து எப்படி கூப்பிடுகிறான், ஆண்டவரேன்னு கூப்பிடுறான் பாருங்க. அது மட்டுமல்ல, அவன் என்ன சொல்லுகிறான், என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். பாதி ஆஸ்தி போச்சு பாத்தீங்களா, 50% போயிருச்சு. அப்புறம் என்ன செய்யறான், மிச்சம் இருக்கிறது இல்ல. நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், அவன் அநியாயமா வாங்காம ஒருத்தருமே ஊர்ல இருந்தது இல்ல. அதனால எவ்வளவு பேர்கிட்ட அநியாயமா வாங்கி இருக்கிறேன், எவ்வளவு வாங்கி இருக்கிறேன் என கணக்கு எல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு என்ன கொடுக்கறான், நாலு தடவை திரும்ப செலுத்துகிறேன். இப்ப நீங்க கணக்கு போட்டு பாத்துங்க, அவனுக்கு எவ்வளவு பணம் இருந்திருக்கும்னு. அநியாயமா வாங்கினா எத்தனை வருஷம் வாங்கியிருப்பா? அப்ப அத்தனை வருஷம் வாங்கினதெல்லாம் நாலு வருஷம் ஒருத்தனுக்கு திருப்ப கொடுக்கறது, அதே மாதிரி ஊர்ல இருக்கிற அத்தனை பேத்துக்கும் திருப்ப கொடுக்கணும்னா அவனுக்கு எந்த அளவுக்கு பணக்காரன் அவன் இருந்திருப்பான்னு பாருங்க. ஐயா அது சாதாரண மாற்றமா இது? ஆண்டவர் சொன்னாரா இல்லையா, ஊசி ஓட்டையில ஒட்டகம் போறதும் ஈஸியா இருக்கும், ஒருத்தர் பணக்காரன் பரலோகத்துக்கு போறது கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஆனா அப்படியான ஒருத்தன் பரலோகம் போகணும்னா அவர் மாத்தினா மட்டும்தான் முடியும். அவர் மாத்தினாலதான் இவரால் இப்படி சொல்ல முடியுது. அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாயிருக்கிறானேன், இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே. இப்ப அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம், இவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதா இந்த பகுதி சொல்லுகிறது. ஆனா இது எப்படி நடந்தது, வெறும் ஒரு ஆசையில இயேசுவ யார் இந்த மனுஷன்னு பார்க்க வந்தவன், இவனால எப்படி மாற்றம் மாற முடிந்தது, இந்த அளவுக்கு தான் சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், அநியாயம் செய்தவர்களெல்லாம் நாலு மடங்கு கொடுத்துறேன்னு சொல்ற அளவுக்கு இவன் வாழ்க்கை மாற்றம் எப்படி ஏற்பட்டது, இயேசுவை பார்த்த உடனே ஏற்பட்டதா, இயேசு வார்த்தைகளை கேட்ட உடனே ஏற்பட்டதான்னு கேள்வி எல்லாம் உங்களுக்கு வருமா இல்லையா? எனக்கு இங்க கூட இங்க கிறிஸ்தவர்கள் இல்லாதவங்க இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவ நேசிக்காதவர்கள், இதுவரை இயேசு கிட்ட வராம ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க, உங்க இருதயத்துல இயேசுவுடைய ஒரு விசுவாசம் இல்லாம இருக்கிறவங்க கூட இங்க இருக்கலாம். நீங்க கூட இயேசுவை பத்தி ஏதோ சொல்ல போறாங்களே கேட்கலாமேனு வந்திருக்கலாம். அந்த சகையும் அன்னைக்கு அவரை பார்க்க போனது போல. இப்ப நாளைக்கு இல்லாட்டி நீங்க இங்க இருந்து போகிற நேரம் இந்த சகையு மாதிரி போறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கா? அப்படி இருக்குன்னா என்ன நடக்கணும், என்ன நடக்கணும் பாருங்க. இந்த பகுதி நமக்கு அதை சொல்லி கொடுக்குது, இந்த பகுதி அதை சொல்லி கொடுக்குது. இந்த சகையு வந்து ஆண்டவர் தன்னுடைய, அதை நம்ம பார்க்க போறோம், ஆண்டவர் தம்மனுடைய வாழ்க்கையில இடமே கொடுக்காட்டியும் அவன் சத்தியம் தெரியாதவனா இருக்கல, அவன் கத்துக்கிட்டு இருந்தான். ஆனா கத்துக்கிட்டதெல்லாம் அவனுக்கு இடம் கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனசே இல்லாம இருந்துச்சு. பழைய ஏற்பாடு இயேசுவை பத்தி சொல்லி இருக்குது, வரப்போகிறார் மேசியான் ஒருத்தர் வரப்போகிறாருங்கிறது பழைய ஏற்பாடு சொல்லி இருக்குது. அந்த மேசியாவுக்காக இன்னைக்கு யூதர்கள் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அந்த மேசியா யாருன்னு நிக்கதேமு கண்டு கொண்டான். ஆனா நிக்கதேமுக்கு வந்த அறிவு எல்லா பரிசேயனுக்கும் வரல. இங்க வந்த இந்த இயேசு அந்த மேசியா தாங்கிறத எவ்வளவோ யூதர்கள் கண்டு கொண்டிருக்கிறாங்க. ஆகவே வேதத்தை பொறுத்தவர்கள் அநேக காரியங்கள் இந்த பண்ணுக்கு தெரிஞ்சிருந்த பொழுதும் ஆனா இயேசுக்கு தான் வாழ்க்கையில இடம் கொடுக்காம இருந்தான். ஆனா அன்னைக்கு இயேசுவை கண்ட பொழுது, இயேசுவை பார்த்த பொழுது, இயேசுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது இந்த சகையுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றத்துக்கு முதலாவது காரணம் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் முதலாவது காரணம். ஏன்? அவர் தான் மனிதர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். அவர் வெறும் சாதாரண மனுஷன் இல்ல. இந்த உலகத்துல பிறக்கிற நம்ம எல்லாமே, பிறந்த எல்லாருமே பாவத்தோட பிறந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன? பரிசுத்தமே இல்லாம பிறந்திருக்கிறோம். மற்றவங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கிறவங்க கூட பாவத்தோட தான் பிறந்திருக்கிறாங்க. பாவம் இல்லாம உலகத்துல பிறந்த ஒரு மனுஷனுமே இல்லை. அப்படி நல்லதெல்லாம் போதிச்சவன் கூட இறந்து போகிறான். ஆனா இயேசுவை பொறுத்தவரை அது வித்தியாசம். ஏன்? இயேசு யார்? அவர் தேவனுடைய ஒரே குமாரன், ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே குமாரன். அவர் ஆண்டவரே, கர்த்தரேன்னெல்லாம் இந்த பகுதி சொல்லுகிறது. காரணம் என்ன? அவர் ஆண்டவராக இருப்பதனாலே. அவர் ஒருவர் தான் இந்த உலகத்துல, அவர் பிறந்த பொழுதும் பாவமே இல்லாமல் பிறந்தார். முழு பரிசுத்தோடியும் பிறந்திருக்கிறார். பாத்தீங்களா? முழு பரிசுத்தோடியும் பிறந்த அந்த இயேசு ஆண்டவராக இருப்பதனாலதான் அவருக்கு மக்களுடைய இருதயங்களை அவரால் மாற்ற முடியுது. அவர் ஆண்டவராக இருப்பதனால மக்களுடைய பாவங்களை அவரால் போக்க முடியுது. நம்ம மனுஷன் எல்லாமே பாவத்தோட பிறக்காத ஒரு மனுஷனுமே இல்லை. பாவத்தோட பிறந்திருக்கிறதுனால தான் நமக்கு விடுதலை தேவைப்படுது. ஆண்டவர் அறியாம நம்ம வச்சிருக்கிறது எது? பாவம். நம்ம செய்கிற பாவம் அல்ல, நம்ம இருக்கின்ற பாவம். அந்த பாவத்தினால தான் மனுஷனுக்கு பண ஆசை கூடி போயிருது. அந்த ஆசையை அவனால குறைச்சிக்க முடியல. கொஞ்சம் கூட அவனுக்கு இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு பணத்திலேயே போயிடுறான் அவன், இல்லைங்களா? அந்த பாவத்துக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர் இயேசு மட்டும்தான். வேற யாராலையும் அந்த விடுதலை கொடுக்க முடியாது. மனுஷனுடைய பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுப்பதற்காகத்தான் இயேசு என்ன செய்தார்? அவர் கல்வாரி சிலுவையில தன்னையே பலியாக கொடுத்தார். ஏன்? மனுஷனுடைய பாவம் போர்ப்பது போக்குவதற்கு பரிசுத்தமே உருவான ஒருவர் தன்னை பலியாக கொடுக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. அது கடவுளுடைய நீதியாக இருக்கிறது. இயேசு அந்தபடியாக இந்த உலகத்துக்கு வந்த பொழுது பாவிகளுக்காக தன்னை சிலுவையில பலி கொடுத்தார்னு சோ பார்க்கிறோம். அன்னைக்கு இயேசு அந்த எரிக்கோ பட்டணத்துக்கு வந்த பொழுது இவன் ஏற்கனவே ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்ததுனால அவனோடு பேசினார். அவனோடு பேசினார், அவனுடைய வீட்டில் போய் தங்கினார். அவருடைய பேச்சும் அவருடைய நடவடிக்கைகளும் அவனை சிந்திக்க வைத்தது. அவனுக்கு இதுவரையும் தெரிஞ்சிருந்த சத்தியங்கள்ல அன்னைக்கு அவனுக்கு விளக்கம் கிடைத்தது. அவன் அதையெல்லாம் சிந்திக்க ஆரம்பித்தான். தன்னை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான். தான் செய்கிற காரியங்களை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான். இப்படி எல்லாம் மக்களுக்கு நடக்கிறது இல்லையா? ஏதோ ஒரு எண்ணத்தோட கோயிலுக்கு வந்தவங்க கூட, சும்மா போய் தான் கேட்டு பார்க்கணும்னே வந்தவங்க கூட, ஆண்டவர் இயேசு தான் தெரிந்து கொண்டு அன்றைக்கே விடுதலை வாங்கினவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஸ்பர்ஜன் ஒரு பெரிய பிரசங்கி. அவரும் வீட்டில் எவ்வளவோ கத்துக்கிட்டு இருந்தும் கூட ஆண்டவருக்கு இடம் கொடுக்கல. ஒரு முறை கோயிலுக்கு போனார், வேதம் சொல்லுகிறார், கோயிலுக்கு போய் பிரசங்கம் கேட்ட பொழுது, அவர் ரொம்ப சின்ன வயசுல இருந்தாலும் கொஞ்சம் நல்ல புத்திசாலி, அன்னைக்கு பிரிச்சு பண்ண வேண்டிய பிரசங்கி வர முடியல பனிக்காலம்னால. யாரோ ஒரு அறகுறையா கத்துக்கிட்ட ஒரு மனுஷன் அன்னைக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஸ்பர்ஜனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இவர் வந்து ரொம்ப பிரசங்கம் பண்ற இது இல்லாதவர்னு. சரி, இருந்த பொழுதும் அப்படி இருந்த பொழுதும் அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? அந்த மனுஷன் ரொம்ப வேதம் தெரிஞ்ச தெரியாத மனுஷனாக இருந்த பொழுதும், பிரசங்கத்துல ரொம்ப கைதேர்ந்த மனுஷனா இல்லாமல் இருந்த பொழுதும், அவர் சொன்னார், இயேசுவை நோக்கிப்பார், இயேசுவை நோக்கிப்பார்னு. அதுவும் இல்லாம அவர் கையை காட்டி இயேசுவை நோக்கிப்பார்னு சொன்னது ஸ்பர்ஜனுக்கே சொன்னது போல அவருக்கு பட்டது. ஆண்டவர் ஸ்பர்ஜனோட பேசி அந்த நாள்ல ஸ்பர்ஜனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அதே விதமாகத்தான் அந்த எரிக்கோ பட்டணத்துல வாழ்ந்த இந்த சகேயுவுக்கு இயேசுவினுடைய வருகை, இயேசுவினுடைய சந்திப்பு அவனுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. அவனுக்கு வேதத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான், அந்த வேதம் சொன்ன மேசியாவை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு தான் ஊருக்கு வந்திருக்கிறது சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, வேதத்துல தான் வாசித்து கற்றுக்கொண்ட அந்த மேசியா வந்திருக்கிறார், பாவிகளுக்கு விடுதலை கொடுக்க வந்தவரான மேசியா வந்திருக்கிறார்னு அவனுக்கு அன்னைக்கு விடுதலை கிடைச்சது. ஒன்னு யோசிச்சு பாருங்க, ஊர் மக்கள்லாம் அவனை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? பாவின்னு. இந்த மனுஷன் என்ன இவ்வளவு வேதம் சொல்லி கொடுக்கிற மனுஷன், பாவியோட தொடர்பு வச்சுக்கிறாருன்னு சொன்னாங்க. ஆனா இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் தெரியுமா? பாவிகளுக்காக இந்த உலகத்துக்கு வந்தேன், நீதிமான்களுக்காக நான் வரவில்லை, பாவிகளுக்காக நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் இயேசு சொல்லுகிறார். நாம நினைச்சிடுவோம், மனுஷனுங்களை பார்த்ததுன்னா இவன் இவ்வளவுதான், இவனுக்கு திருந்தவே மாட்டான். ஆனா திருந்தாதவங்களுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், அவரை விட்டு ஓடி போய் கொண்டிருக்கிறவர்களுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். வாழ்க்கையில பிரச்சனைகளும் சங்கடங்களும் இருக்கிறவங்களுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நீங்க கூட இருக்கலாம், ஆண்டவருக்கு வாழ்க்கையில இடம் கொடுக்காம பணம் மற்ற வசதி அது இதுன்னு எங்கேயோ போய்கிட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நீங்க நீதியானவர்களாக இருந்திருந்தா உங்களுக்கு இயேசு தேவையே இல்லை. ஏன்னா நீதியானவன் உலகத்துல ஒருத்தனுமே இல்லைன்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நீங்க யாருன்னு யோசிச்சு பாருங்க. நம்மள கொஞ்சம் பேருக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறது. பிசாசு அப்படித்தான் சிந்திக்க வைப்பான். நம்ம இருதயத்தை பத்தி வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும்னு சொல்லுது. நம்ம முகம் பார்க்க நல்லா இருக்கலாம், நம்ம படிப்பு பெருசா இருக்கலாம், நம்ம செய்யற வேலை பெருசா இருக்கலாம், ஆனா நம்ம இருதயம் தெருக்குள்ளதும் மகா கேடுள்ளதமாக இருக்கிறது. ஏன் நமக்கு செய்யற அத்தனை பாவங்களுக்கு மூல காரணம் நம்ம இருதயம். ஏன் அது பாவத்தில் இருக்கிறதுனால. உங்களை பத்தி யோசிச்சு பாருங்க, ஆண்டவரான இயேசு உங்க இருதயத்தில் இருக்கிறாரா? உங்களுடைய பாவங்களுக்கு இயேசு இடத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்கிறதா? நான் பாவி இல்ல, இயேசு என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் முடிவு கட்டி இருக்கிறார். அவரை நான் கிருபையின் மூலமாக அவரை நான் விசுவாசித்து இருக்கிறேன். இயேசு என்னுடைய ஆண்டவர், என் வாழ்க்கை சிந்தனை அவரை பத்தியதாக இருக்கிறது, அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்காகவே வாழ்கிறேன்னு உங்களால சொல்ல முடியாட்டி நீங்க ஆண்டவர்கிட்ட இன்னும் வரலன்னு தான் அர்த்தம். கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு தொடர்ந்து போறதுனால ஒருத்தன் கிறிஸ்தவன் ஆகிறது இல்ல. கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போறதுனால ஒருத்தன் பரலோகம் போயிடலாம்னு நீங்க நினைக்காதீங்க. கிறிஸ்தவனா இருந்தாதான் அந்த காரியங்களை செய்கிற பொழுது நம்ம சரியானதை செய்கிறோம்னு அர்த்தம். கோயிலுக்கு போறதுனால நமக்கு பல்லவம் வந்துடாது, நம்ம இருதயம் மாற்றப்பட்டு இருக்கணும். நீங்க கோயிலுக்கு போறீங்களா, காணிக்க கொடுக்குறீங்களா, இதெல்லாம் நான் ஆசைப்படல கேட்கறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ. உங்க இருதயம் மாற்றப்பட்டு இருக்கிறதா? உங்க இருதயத்துல கேட உணர்ந்து இயேசு கிட்ட போயிருக்கிறீங்களா? இயேசு வேணும்னு ஒரு எண்ணம் இந்த சகிவுக்கு ஏற்பட்டுச்சே வாழ்க்கையில. அந்த இயேசு இருக்கிறாரா? ஜெபம் பண்ணுவீங்க, இயேசு இல்லாமயே வாழ்க்கையில ஜெபம் பண்ணலாம் தெரியுமா? நிக்கதேமை எவ்வளவோ பண்ணிருக்கிறான், எவ்வளவோ பேருக்கு போதிச்சிருக்கிறான், ஒரு பரிசேயனாக இருந்து இயேசு வாழ்க்கையிலேயே இல்லாம அதான் அவன் இயேசு கிட்ட வருகிறான். ஆண்டவரே எவ்வளவோ படிச்சிருந்தேன், ஆண்டவருக்கு பக்கத்துல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீங்க சொல்றாலாம் வித்தியாசமா இருக்கிறதே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்காம எத்தனையோ பேர் கூட இங்க இருக்கலாம். மறுபிறப்பு கிடைச்சிருக்குதா? அதாவது உங்க இருதயம் மாற்றப்பட்டு இருக்கிறதா? உங்களை பத்தி யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? பாவியா இருக்கிறனே, இது சரியில்லையே, பாவம் உள்ள வாழ்க்கை என்னை நரகத்துக்கு கொண்டு போகுமே, பரலோகத்துக்கு கொண்டு போகாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை சிந்திச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஏன் இயேசுவை விட்டு தள்ளி நிக்கிறீங்க? பாருங்க, ஒரு பணக்காரனாக இருந்து பணத்துல போய் அவன் இயேசுவை விட்டு ஓடி போயிட்டான். மனுஷன எத்தனையோ காரியங்கள், இந்த உலக இச்சைகள் எல்லாம் அந்த இருதயத்தை பாதித்து இருதயத்தை ஆளத் தொடங்கி அவரை விட்டு விலகி கொண்டு போயிடும். நமக்கு சாவு எப்ப வரும்னு தெரியாது. எத்தனை நாள் இந்த உலகத்துல வாழ்வோம்னு நமக்கு தெரியாது. இருக்க போகிற நாட்கள் கொஞ்சமா கூட இருந்துடலாம். அந்த இருக்கிறது நாட்கள்ல இறப்பதற்கு முன்பாக ஆண்டவரை விசுவாசித்தா மட்டும்தான் மனுஷனுக்கு பரலோகம். அதுக்கு பிறகு கிடைக்காது. ரெண்டாவது சான்ஸ், செகண்ட் சான்ஸ் மனுஷனுக்கு இல்ல. இங்க இருக்கிற பொழுது ஆண்டவர்கிட்ட வந்தாதான். வாலிபர்கள், சின்ன பிள்ளைங்கெல்லாம் கூட இருக்கிறீங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? வாழ்க்கை வசதிக்காக மட்டும் இருக்காதீங்க. ஏன்னா இந்த வசதிகள்லாம் இருந்து இறந்து பரலோகம் போகாம இருந்துடலாம் இல்லையா? இந்த சகிவுக்கு வாழ்க்கை கொடுத்த தேவன், பாவியாக ஊர் மக்களால வெறுக்கப்பட்ட அவனுக்கு வாழ்க்கை கொடுத்த தேவன், உங்க வாழ்க்கையை அவர் மாற்ற முடியும். அதனாலதான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றுவதற்காக, பாவம் போக்கப்படுவதற்காக தேவையான எல்லாவற்றையும் அந்த தேவன் செய்து முடித்திருக்கிறார் தெரியுமா? இனிமே நாம எந்த பழியும் கொடுக்க தேவையில்லை, எந்த பூசையும் பண்ண தேவையில்லை. செய்ய வேண்டியது ஒண்ணு மட்டும்னு தான் வேதம் சொல்லுகிறது. இயேசுவை விசுவாசி. போதாமா, என்ன ஆசை? ஆசீர்வாதம் வேணும். இன்னைக்கு அதான் மெசேஜாவே இருக்கு. எங்க போனா ஆசீர்வாதம் வேணும், தப்பு இல்ல. ஆனா எது உண்மையான ஆசீர்வாதம்? என் முகம் அழகா இருக்கிறதா? அது வயசு போக போக அது அழகு போய்கிட்டு தான் இருக்கும். நிரந்தரமா இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று சொல்லுங்க நமக்கு இந்த உலகத்தில் நிரந்தரமா இருக்க முடியாது. இல்லை, எவ்வளவு ஆசைப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் ரெண்டு பேருக்கு சாவு வரத்தான் போகுது இல்லையா? ஒண்ணுமே நிரந்தரமா இருக்க முடியாது. எதுவா இருந்தாலும் அதுக்கு நிரந்தரம் இல்லை. புரியுதுங்களா? அப்ப என்ன ஆசீர்வாதம்? எது பெரிய ஆசீர்வாதம்? வீடு இருந்தா ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம பிள்ளைகளே நம்மளை அதை வாங்கிட்டு நம்ம விரட்டி விட்டுடலாம். என்னமோ நடக்கும். உண்மையான ஆசீர்வாதம் எது? இருதய மாற்றம் தான். இயேசுவை நம்ம அடையிறது தான் உண்மையான மாற்றம். அவரை அடைஞ்சிட்டோம்னா அது எதை இழந்தாலும் பரவாயில்லை. பவுல் சொல்றார் இல்லையா, உங்களை அவருக்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன். எதையும் இழக்கலாம் அவருக்காக. ஏன்னா அவர் கிடைக்கிறது தான் ஏன் கஷ்டம், அதுதான் கஷ்டம். ஆனா அந்த தேவன் சொல்லுகிறார், மனிதன் அநியாயமாக அழிந்து போவது எனக்கு விருப்பம் இல்லை. அவன் இந்த உலகத்துல கேடுள்ள இருதயத்தோடு இருந்து வாழ்ந்து அவன் நரகத்துக்கு போவது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு மனுஷன் திருந்தணும்னு அந்த ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அதனாலதான் அவர் சமேரியாவுக்கு போனார், ஒரு விபச்சாரிக்கு வாழ்க்கை கொடுக்கிறதுக்கு. இன்னைக்கு ஊர் மக்களால் வெறுக்கப்பட்ட ஒரு பாவிக்கு வாழ்க்கை கொடுப்பதற்காக எரிக்கோ வரையும் நடந்து இயேசு வந்திருக்கிறார். அது உங்கள கூட யாரும் கூட இப்படி இருக்கலாம். உங்களுக்காகவே இந்த பேச்சு கூட இன்னைக்கு இருந்திருக்கலாம். ஏன் நீங்க இயேசுவை விட்டு தள்ளி 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 போய்கிட்டு இருக்கிறீங்க? எவ்வளவு கிருபை உள்ள அந்த தேவன், இந்த காலங்களிலையும் கூட தன்னுடைய செய்தி போய் சேரணும்னு சொல்லி எத்தனையோ வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நாம தள்ளி தள்ளி கூட போய்கிட்டு இருக்கிறோமே. அவங்களுக்கு சரியாப்படுதா? காலத்தை வீணாக்காம இயேசு கிறிஸ்துவ முழு இருதயத்தோடையும் விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் பாவி, நான் பாவி ஆண்டவரே, என் பாவத்துக்கு விடுதலை கொடுங்க. உங்களை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு மனமாற்றத்தையும் மனம் திரும்புதலையும் கொடுங்க ஆண்டவரே. நீங்க மட்டும்தான் எனக்கு வேணும், வேற எதுவுமே எனக்கு வாழ்க்கையில பெருசு இல்லை. நீங்க கிடைக்கிறது, நீங்க எனக்கு ஆண்டவரா இருக்கிறது தான் இந்த உலகத்துல பெரிய ஆசீர்வாதம். வேற எதுவும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் நமக்கு வந்துட்டாலே எல்லாம் ஆசீர்வாதம் தான். அது தெரியுமா ஒண்ணு, துன்பத்துக்கு மத்தியிலையும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைய ஆண்டவரோட வாழ்ந்துடலாம். ஆண்டவர் இல்லாட்டி தான் வாழ்க்கை நரகம். ஆண்டவர் வருகிற பொழுது அது ஆசீர்வாதமானது. அது என்ன செய்யணும்? நீங்க இயேசுவை விசுவாசிக்கணும். மேற வழிபாடுகள் எல்லாம் விட்டுறணும். இந்த உலகத்து வாழ்க்கைக்கு முடிவு கட்டிடணும். இயேசுவுடைய வார்த்தைகளை வாசிக்கணும். அவருக்கு ஜபம் பண்ணணும். அவரோட இருக்கிற அந்த காரியத்தை அவர் மட்டும்தான் செய்யலாம். வருவீங்களா? இந்த இரவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா? நாளைய நாள்ல இயேசுடைய பிள்ளையா நீங்க கண் திறக்க முடியுமா? முடியும். இயேசு விசுவாசிங்க, கிருபையோடு இந்த உலகத்துக்கு வந்து பாவிகளுக்காக மறித்த அந்த தேவன் சொல்லுகிறார், என்னிடத்துல வருகிறவங்களை நான் எப்பவுமே தள்ளி வைக்க மாட்டேனே, தள்ளி வைக்கவே மாட்டேன். என்ன விசுவாசிங்க, ரட்சிப்பு உங்களுடையது. இவன் ஆபிரகாமுடைய குமாரனாக அந்த சகை வந்தது போல நீங்களும் ஆபிரகாமுடைய குமாரனாக இயேசுனுடைய பிள்ளையாக இன்னைக்கே மாறலாம், அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அவரை விசுவாசிங்க, உங்க பாகம் போகும், உங்களுக்கு விடுதலை லாபம் கிடைக்கும். அன்னைக்கு அந்த ஊருக்கு சாபம் போச்சு, அன்னைக்கு அந்த ஊர்ல பாவியாக இருந்த ஒரு மனிதனுக்கு சாபம் உள்ள வாழ்க்கை இல்லாம போய் ஆசீர்வாதம் உள்ளமான ஒரு வாழ்க்கை வந்தது, அவனுக்கு அன்னைக்கு ஆத்மீக விடுதலை கிடைச்சது. அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த ரட்சிப்புக்காக நீங்க ஓடி வரணும், அவரை விசுவாசிக்கணும். ஜெபம் பண்ணுவோம்.